திருவிளையாடல் புராணத்துல தருமிக்கு பொற்கடி அளித்த படலம் இன்னைக்கு பின்னால வருகிறோம். இது 110 பாட்டு இருக்குது, இவ்வளவு நம்மால செய்ய முடியுமா? முடியாது. ஆனாலும் தருமிக்கு பொற்கடி அளித்தல் அப்படின்னு சொல்லுகின்ற பொழுது ஒரு குறிப்பு ஒன்னு தெரியணும். இந்த தருமிக்கு பொற்கடி அளித்தல்ங்கிறது கடைசியில ஒரு 10-15 பாட்டுலதான் முடிக்கிறார். இப்ப தருமிக்கு பொற்கடி அளித்தது, ஆனா முன்னால என்ன பண்ணிட்டாருன்னு கேட்டா, திருவிழாப்பான ஆசிரியர் ஆருமையா வரணும்னு பண்ணிட்டார். ஏன்னா இளவேனிற் காலம் எப்படி இருக்கும், அந்த இளவேணி காலத்துல இதுவரை இந்த அந்த கணவன் மனைவி ரெண்டு பேரும் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னா, ரொம்ப இன்பமா இன்பமா இருக்கிற காலம் இளவேணி காலம் தான். ஏன்னு கேட்டீங்கன்னா, இது வரைக்கும் மழை, அப்புறம் பனி, முன்பனி பின்பணி, அப்புறம் முன்பனி பின்பணி போச்சுன்னு ஆச்சு போயிட போகுது. போயிட்டுதுன்னா சித்திரை வைகாசி எல்லாம் நல்ல வெயில் நல்ல, அதன் பிறகு இளவேணிலா வர்றது இருக்குதே, அது சித்திரை வைகாசி தான் இளவேணி. இது வரைக்கும் எல்லாம் இப்ப மழையினாலும் பனியினாலும் இந்த புல்லு பூண்டெல்லாம் சரியா வந்திருக்காது. இவ்வளவு நாள் அந்த மழையும் பனியும் இருந்து அப்படி வெயில் வந்த உடனே என்ன ஆகும்னு கேட்டா, எல்லாம் தளித்து அப்படி பூத்து கிடக்கும், பூத்து கிடக்கும். இது ஒரு அருமையான உரைநடையாளுதினார் நச்சினார்க்கு நீர். அது செய்யுள் மாதிரியே இருக்கும், செய்யுள் மாதிரியே இருக்கும். இப்ப நான் சொல்றேன், நீங்க செய்யுள்னு நினைப்பீங்க, சீக்குவல் டு உரைநடை. தெல்லறல் யாற்று திரைமணல் அடைகரை வண்டு வரிபாட தன்போதளர்ந்து, வண்டுகள்லாம் ஒழிக்குமா அதனால போதுகள்லாம் மலருமா, தன்போதளர்ந்து தெல்லறல் யாற்று திரைமணலகரை வண்டு வரிபாட தன்போதறிந்து, தாதும் தளிரும் மேதகத் துவன்றி பல்பும் சோலை பன்மலர் ஆற்றமுடு செவிதி தெண்டல் நுவிதிற்றாகினர். இது மாதிரி அந்த மரங்கள் எல்லாம் தளித்து தளித்து பூத்து குலுங்கி இருக்கும் போது தெண்டல் அடிக்குது, எண்ணெய் மயக்குது, தெண்டல் அடிக்குது எண்ணெய் மயக்குதுங்கிறான் அல்லவா, மயக்குதுன்னு போடக்கூடாது, செவ்விதி தெண்டல் நொய்விதிற்றாகி, நல்ல அருமையான தெண்டல் காட்டு அப்படியே உடம்புல அப்படியே போயிடலாம். வீசு தெண்டலும் பாத்தீங்களா, எண்ணெய் மயக்குதுன்னு வருதா பாத்தீங்களா, தெண்டல் அடிக்குது எண்ணெய் மயக்குதுங்கிற, வீசு தெண்டலும் வள்ளலார் அதெல்லாம் பின்பற்றி, மேடையிலே வீசுகின்ற மெல்லிய பூங்காற்றி, அதுபோல இங்க இன்பத்துறையில செவ்விதி தெண்டல் நுவ்விதிற்றாகி, அந்த தெண்டல் காட்டு கூட மென்மையா வந்து அடிக்குதான், மென்மையா வீசுதான். குயில் கூக்குரலும் பயில்வதன் மேலும், குயில்லாம் கூவுதான், நிலவும் சாந்தும் பல ஒரு முத்தும், மாலை நேரத்துல சரியா ஆறுக்கெல்லாம் முழுமதி வந்துட்டுதுன்னா அப்படியே வருதான், நிலா வருதான். அதனால செவ்விதி தெண்டலும் நொபிதிற்றாகி குயிலூ குரலும் பயில்வதன் மேலும், நிலவும் ஜாந்தும் பல ஒரு முத்தும், இன்ப விளைக்கும் நண்பொருள் பெறவும் பண்டைய போலாது இன்ப மிகத்திலும், இளவே நிற்காலத்து பொழில் விளையாடியும் புதுப்பூ கொய்தும் அருவி ஆடியும் அஞ்சொலி குடைந்தும், நெருநல் விளையாட்டு இருந்தவை பற்றி பிரிந்த கடத்தி மெலிந்துரைக்கும் கிளவி பயந்து வருதலானும். யார் உரை? நச்சினார்க்கு நீர் உரை. இது உரை, இந்த லட்சணத்தில் இது சொல்லு காப்பியம் இல்லை, விழாவிற்கு உரை எழுதுற. அதனால் தான் நான் சொல்லிட்டு வரேன், இந்த உரையெல்லாம் வச்சாதாண்டா உங்களுக்கு பழந்தமிழ் தெரியும், பழந்தமிழ் அருமை தெரியும். ஆகவே இந்த இளவேனிற் காலத்தை பற்றியே விரிவு பண்ணி, அதுல ஆடவர்கள் பெண்டிரெல்லாம் எப்படி இருப்பாங்க, இன்பமா இருப்பாங்கன்னு சொல்லி, அதன் பிறகு இந்த கதைக்கு வருகிறார் நம்முடைய திருவிளையாடற்பான் ஆசிரியர். அதில் அவர் கதைக்கு வர்றது யோகியதையா இதை படிச்சோம்னு சொன்னா, இது ஒரு 4-5 வகுப்பு நடத்தணும். ஏன்னா இளவேனிற் காலம், அப்புறம் வர்ணனை, அதுல ஆடவர் மகளிர் எப்படியெல்லாம் பிணைந்து இணைந்து இருக்கிறார்கள் என்று. அப்படி இருந்த நேரத்திலே நம்முடைய செண்பகமாறன் பாண்டியன் வருகிறான் என்று அப்படி வரணும் பின்னால அல்லவா. அப்படிலாம் நம்ம நேரம் கொடுக்க கூடாது, லேசா 1-2. இப்பொழுது தருமிக்கு பொற்களி அளித்தது, நல்ல இளவேறு காலம் வருதான். என்னது, வங்கிய சூடாமணிங்கிற பாண்டியன், அந்த பாண்டியன் நந்தவனம் வச்சானா, நந்தவனம். இந்த நந்தவனம் வச்சா ரெண்டு விதமான காரியம், ஒன்று நல்ல ஆண்டவனுக்கு மலர் கிடைக்கும், இன்னொன்று நல்ல காற்று, மெல்லிய பூங்காற்றுங்கிறாரே நல்ல பூக்களை தெளிவு வருகின்ற காற்று நமக்கு கிடைக்கும். அதனால நந்தவனம் வச்சாலும் என்னென்ன நந்தவனம் வைக்கணும்னா, அதெல்லாம் நல்ல மலர் விதி படிச்சுட்டு இறைவனுக்கு வேண்டிய, இறைவனுக்கு எந்த மலரும் அவனுக்கு விருப்பமானாலும் கூட, காலையில் அணியத்தகுந்த மலர் இவை, நண்பகல் அணியத்தக்க மலர் இந்த, மாலையில் அணியத்தக்க மலர் இவை, இரவில் அணியத்தக்க மலர் எல்லாம் மலர் விதின்னு புஷ்ப விதின்னு போட்டுருக்காங்க. அந்த மாதிரி எல்லா மலர்களும் வச்சு நந்தவனம் பயிர் பண்ணான். பண்ணா நல்ல எல்லாம் அருமையா பூத்து குழுகுது மலர்கள் வேண்டிய அளவுல. அந்த மாதிரி இருக்கின்ற நேரத்துல மாதவி, பாதரி, தாதகி, கூவிலம், மந்தாரம், தாதவில், மல்லிகை, முல்லை, வஞ்சி, தடங்கோங்கம், வீதவள் கொன்றை, கரந்தை, செழுங்கரவீரம், போதவில் நந்தி, செருந்தி, குருந்தம், புன்னாகம், இப்படி பல மல இந்த மரம் வைத்தார். வைத்தா நந்தவன அருமையா வளர்ந்து பூக்கள் அப்படியே ததுமி நிற்கின்றன. புண்ணியம் செய்வார்க்கு பூ உண்டு நீருண்டு, அதெல்லாம் அப்படிலாம் வைத்தரலாம். வைத்தா அதுல சண்பக மலர் வச்சிருந்தாராம். வைத்தா சண்பக மலர் நல்லா அருமையா வந்துதான். அது தினமும் ஒவ்வொரு நாளும் சொக்கநாத பெருமானுக்கு அருமையா மாலை தொடுச்சுதல் பார்த்து பார்த்தான். பார்த்தா என்ன சொல்லுவாராம், அப்பா இந்த சண்பக மலர்ல சொக்கநாதர் அப்படியே நம்ம போட்டுருக்கிட்ட நம்ம பெருமானுக்கு என்ன பேர் தெரியுமா, அல்ல சண்பக சுந்தரர்னு பேரு அப்படின்னு தெரிஞ்சுட்டான். அந்த சண்பக மாலை அணிந்த சுந்தர வடிவு அழகா இருக்குன்னு. இது மாதிரி இவன் தினமும் போய் சண்பக மாலையை பெருமானுக்கு போட்டதுனால இவன் பேரு வங்கியை சூடாமல் இருந்தது செண்பக மாறன்னு இவனுக்கு பேர் வச்சாங்க. ஆமா, ஏ அவர் செண்பக பூவில் ஆண்டவன் அலங்காரிச்சு பாப்பாருப்பா, அதான்ப்பா அவருக்கு அப்ப செண்பக மாறரோ அப்படின்னாரு. எனவே அவர் செண்பக சுந்தரரானார், இவர் செண்பக மாறர் பாண்டியராக இருந்தார் அரசன். அந்த காலம் நந்தவனம் எல்லாம் வச்சிருந்தா எல்லாம் அருமையான பல நந்தவனம் மற்ற சோலைகள் அப்படி இளவேநீர் காலம். அதனால எப்படி இருக்குது, செவ்விதி தெண்டல் நொவிதித்தாய், அப்படியே தெண்டல் அடிக்குது அப்படியே லேசானது. பார்த்தா அங்க இருக்கிற மலர்கள் எல்லாம் நல்லா பூத்து குலுங்கி நல்ல அருமையா இருக்கு. இந்த மாதிரி நேரத்தில் எல்லாம் அவர் அவர்கள் என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த இளவேணி காலம் ஓய்வாகவும் இருக்கிற காலம், சித்திரை வைகாசி இல்லைங்களா. அதனால அது மனைவி அழைச்சிக்கிட்டு போய் இப்ப நம்ம குட்டால தருவியிலே குளிச்சது போல் இருக்குதுங்கிறான், குளிக்க மாட்டேங்கிறான், குளிச்சது போலுங்கிறான். அப்ப குட்டால தருவியிலே குளிச்சதாகவே இருக்கு அப்படி இருக்கு. அழைச்சிட்டு போய் எல்லாம் இன்பமா இருக்கிறார்கள். அந்த இன்பத்தை பற்றி பல பாட்டு பல பாட்டு, அது ஊடல் கிடல் எல்லாத்தையும் ரொம்ப கொண்டாந்துட்டார். இங்க பாத்தீங்க ஏகப்பட்ட பாட்டு அதுக்காக சொல்லுகிறார். அதெல்லாம் நீங்க தனித்தனியா எடுத்தீங்கன்னு சொன்னா அதோடு காமத்து பாளையம் வச்சுக்கிட்டவன் எங்கேயோ போகணும். அதெல்லாம் இப்ப வேண்டாது. ஊடினார் போல வெம்பி இலை உதிர்ந்து உயிரன்னாரை கூடினார் போல எங்கும் குழை வர தழைத்து நீங்கி. இதுவரைக்கும் இந்த மரம் செடியெல்லாம் எப்படிப்பட்டதுன்னு கேட்டா, இலை உதிர் காலம், இலையெல்லாம் உழுந்து கிந்து கிடந்தது. ஏன்னா பனிகாலத்தில் இலையெல்லாம் கர்ணங்கரின்னு கருவி இருந்தது. அது எது போல இருந்ததுன்னாரு, ஒரு கணவனுக்கு மனைவிக்கும் ஊடல் வந்ததுன்னா எப்படி இருக்கும், இது மூஞ்ச தொங்க போட்டுக்கிட்டு இருக்கும், அது மூஞ்ச தொங்க போட்டுக்கிட்டு. அது மாதிரி இந்த மரங்கள் எல்லாம் பூக்காம தள்ள தளிர் இருக்காம அப்படி குளிங்கிறது. இந்த இளவேநீர் காலம் வந்த உடனே கூடினார் போல அந்த பிரிஞ்சிருந்த கணவன் ரெண்டு பேரும் சேர்ந்தா பிரிந்தவர் கூடினால் பேசவும் வேண்டுமோ வேண்டாம். அது போல என்னன்னு கேட்டா இப்ப எல்லாம் தலைச்சி தூங்கி இப்படி ஒரு ஓமை. ஊடினார் போல ஏனை காலத்தில் இருந்த அந்த மரஞ்செடி கொடிகள் எல்லாம் இப்பொழுது கூடினார் போல குடைத்து தலைத்து எல்லாம் அருமையா வளர்ந்திருக்கிறது. எப்படி போகுது பாத்தீங்களா, எண்ணமெல்லாம் குழை வர தழைத்து நீங்கி பாருங்க. பாடினார் போல கண்ணீர் வாரமை பசந்து, சில சில அப்படியே பூவில் இருந்து அப்படியே தண்ணி வருதான் அல்ல, அது என்ன கல் நீர் கண்ணீர் கண்ணீர் எது போலன்னாரு, பாடினார் போல தலைவன் கூடவே கூட இருந்தார், திடீர்னு மீண்டும் பிரிஞ்சிட்டார். பிரிஞ்ச உடனே அப்படியே இப்படி வாடினா கண்ணில் தண்ணி வருமா, அது போல அத பூக்கள் இருந்து அப்படி கல் நீர் வார இப்படி இருக்குதான் சோலைகள். எனவே சோலையை பார்த்தா வாழ்க்கையை பார்க்க வேணாம், வாழ்க்கையை பார்த்தா சோலையை பார்க்க வேணாம். அப்படி இப்படி இருக்கும்படியான இளவேணி காலத்து அந்த சோலை மரங்கள் எல்லாம் இன்னொரு அருமை, விழை தரு காதலார்தாம் மெலி உற மெலிந்து நெஞ்சம் குழை உற குடைந்து நிற்கும் கோதிலா கற்பினார் போல் மழையரும் கோடை தீப்ப மரத்தலை வாட வாடி தழையுற தழைத்து நின்று தழிய வைங்கொடிகளெல்லாம் அருமையினும் அருமை. இந்த மரத்தில் அப்படியே சில பல கொடிகள் அப்படியே படந்து 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 போகுது. இதுவரைக்கும் எப்படி இருந்ததுன்னு கேட்டா, இதுக்கு முன்ன அந்த வெயில் மழை காலம் பனி காலத்துல எல்லாம் அப்படியே ரெண்டு ஒரு தழை அங்க இருக்கும், அப்படியே சுத்தி கிடந்தது, வெறும் கொடிதான் சுத்திச்சு. ஏன்னாரு, இது யார சுத்தி இருக்குது, மரத்தை சுத்தி இருக்குது. மரம் யார்? கணவர். இது சுத்தி இருக்கிற கொடி யார்? மனைவி. மனைவி. இப்ப இதுவரைக்கும் மரம் எப்படி இருந்தது? தழைகடை இல்லாமே பூ இல்லாம இருந்தது. எப்ப கணவன் வாடி இருக்காரோ நான் மட்டும் என்ன, அதனால தானும் வாடிச்சான். இப்ப மரங்கள் எல்லாம் தழைச்சது, கொடியும் நல்லா தழைச்சு வந்தது. சிவ சிவ போற போக்குல. ஆமா, ஐயாவுக்கு எதுன்னு கோபமா இருக்கும் போது ஏனுங்க எனக்கு ஏனுங்க பட்டுப்பட வாங்கலன்னு கேக்குறது. அப்ப போய் கேட்கலாமா? அப்ப என்ன வேணுங்க, ஏன் கவலைப்படுங்க? அதனால ஒன்னும் கவலைப்பட வேணாங்க. சிலம்புல கொண் எடுத்துங்க. கணவன் முகம் வரக்கூடாது. எப்படி இருந்தாலும் அங்க இருந்து போயிட்டு இந்த முண்டை முடியாருது. ஆனா சிலம்புல கொண், ஏன் சிலம்பு இருக்குதே, நம்ம ஏன் வருத்தப்படுவானே, எடுத்து அப்படி சொல்லி. நான் மட்டும் போகல, ஏடலர் கோதாய் எழுக, நீயும் வா அப்படின்னு சொன்ன. சரின்னு உடனே எழுந்திரிச்சிட்ட, கூட எல்லாம் போன. ஆமா, நீங்க நடத்தின குடும்பத்துக்கு நான் கூட வருவேன் இன்னும் மதுரைக்கு. ஏயா அப்படின்னு சொல்லணும், சொன்னாவே பெண்ணு நினைப்பானுட்டு. அது 20 வச்சுக்கிட்ட அப்படி இருந்தா அது அப்படியே அந்த பொண்ணுக்கு என்ன சிலப்பதிகாரம் வேண்டி கேட்ட கேடு, அதுக்கு ஒரு நூல் பாட முடியுமே, பத்தோட பதினொன்று அத்தோடது ஒண்ணு. இது மாதிரி தனித்தன்மை பெற்றதுனால அல்லவா அந்த பெண்மா பெருமை பெருமாட்டிக்கு சூழ்வினை சிலம்பு காரணமாக நாட்டுதும் யாமோர் பாட்டுடை செய்யுள். இந்த அம்மாவுக்காக ஒரு நான் பாட்டுடை செய்யுளே பாடுகிறேன் என்று ஒரு இளங்கவிஞர் பேரரசருடைய தம்பி அப்படி செய்தார். இதெல்லாம் பார்க்கணும். அதனால இந்த கணவன் எப்படின்னா இது வரைக்கும் அப்படியே மூஞ்சியெல்லாம் சிறுத்து கிருத்து கிடந்தது, அதனால அது மேல படர்ந்த கொடிகளும் ஒண்ணு தளிர்கடிலாம் எல்லாமே பூ இல்லாம இருந்துதான். இப்ப மரம் எல்லாம் நல்லா தளிச்சு போச்சு, அதனால சுத்தின கொடிகளும் அப்படி தளிச்சு போச்சு. அப்ப கணவன் எப்படி இருக்கிறாரோ அப்படிதான் மனைவி இருக்கணும் என்பது போல் அந்த மரங்கள் கொடிகள் எல்லாம் இருந்தன என்று சொன்னார். வாழ்க்கையை விடுறாரா? அதனால இப்படியாக இருந்தது ரொம்ப நல்லது. இப்படி பல பாட்டு போகுது, அதெல்லாம் நான் விட்டுறேன். விட்டு விட்டு இப்பொழுது என்னன்னா, காமரம் இசைப்ப முன்வாய் கைதைவால் எடுப்ப வேனிற் கோமகன் மகுடம் சூடி இருப்பத குளிர் பூஞ்சோலை. அந்த இளவேனில் என்று சொல்லுகின்ற ஒரு பெரிய பேரரசன் குடியா இருக்கிறானா அந்த சோலையில. அதனால எல்லா மரங்களும் எல்லா கொடிகளும் எல்லா செடிகளும் தலைத்து பூத்து குலுங்கி அப்படி அமைஞ்சிருக்கலாம் இல்ல, அப்படி அமைஞ்சிருக்கலாம். அந்த நாள்ல எல்லாரும் மைந்தர் மகளிர் எல்லாம் அவங்கெல்லாம் சேர்ந்து சேர்ந்து ஆடவரும் பெண்டிடமா வந்தாங்களாம். வந்த அவரவரெல்லாம் எப்படி இருப்பாங்க, ரெண்டு பேரும் அங்க வந்து மாசறு பொண்ணி வளம்பரி முத்து இத்தியாதிகளாம் நடந்தது. ஏன்னா சோலை தானே, அதனால நடந்தது. இதெல்லாம் ரொம்ப அருமையாக காணல் வரியில இளங்கோடிகள் ரொம்ப அருமையா சிலப்பதிகாரமாவே ஞாபகத்துக்கு வருது. ஏன்னா இது வர்ற இடமா, அதனால அங்கெங்க இருக்கிற இடத்துல நல்ல மற்றவங்க தெரியாம ஆனா எங்கெங்க நல்லா சூட்டு சூழல் சூழ்ந்து இருக்குதோ அந்த இடத்துல போட்டு உட்கார்ந்துக்கிட்டு அவரெல்லாம் ஒவ்வொருத்தரும் பேசிக்கிட்டு இருக்காங்களாம். இப்படியாக பேசிக் கொண்டிருக்கின்ற பொழுது அதுல இந்த சோலையை வளைக்கிறாங்க இப்படி எல்லாம் இருக்கிறாங்க போறாங்கன்னு நிறைய வந்து ஒரு பாப்பா பல பாட்டுறது மேல என்ன, ஒரு பெண்ணு வந்து ரொம்ப தூரம் எட்டி எட்டி பார்த்தாலும் வந்து அந்த ஒரு கொடி வலையில பிடிக்க முடியல சொன்னேன். பார்த்தா நான் காதலன், ஏண்டி அவளை கஷ்டப்படுற, நான் நிக்கிறேன்ல, எதுக்கு நிக்கிறேன், என் தோல்ல ஏறி நின்று படி அப்படின்னா இவங்க குனிஞ்சுக்கிட்டு என் தோல்ல ஏறிக்க ஏறி நின்று படி அதை போய் அந்த கொடியை பிடி என்று சொன்னா. இதெல்லாம் ஏ சார் ஒரு பெரிய ஆண் சிங்கமாச்சேன்னாரு மெதுவா. அங்கிருந்து தொல்காப்பியர் வந்தார். மனைவி உயர்வும் கிழவோன் பணிவும் நினையுங்காலை புலவியில் உரிய, எப்பவும் நீதான் ராஜா, அவ கொஞ்சம் அடக்கமா இருக்கணும், கொஞ்சம் அவளுக்கு எதேன்னு மனசுக்கு வந்து சங்கடப்பட்டதுன்னா அவளை ராஜாத்தி ஆக்கி நீ பியூனா இருக்கணும் அப்படின்னு. அவளை ராஜாத்தி ஆக்கி நான் பியூனான்னா கொஞ்ச நேரம் அப்படி இருக்கிறது இருக்க விடும், நடக்கிறீங்க. நான் அதை அறையில அம்பலத்துல சொன்னேன், நீங்க அறையில நடத்துறீங்க இவ்வளவுதான், இல்லைன்னு சொல்லு நெஞ்ச தொட்டு சிவ சிவ நானும் அதுக்கு மேல. அதனால அறையில் நடக்கிறது நான் அம்பலத்துல சொன்னேன், அது தப்பா? மனைவி உயர்வும், அப்ப அவங்க உயர்வா இருப்பாங்க, கிழவோன் பணிவும் எதியமை பணி கொள்ளுமாறு அது கேட்போம் அப்படின்னா, நினையுங்காலை புலவியல் உரிய இந்த மாதிரி சந்தர்ப்பத்தில் நடந்து கொள்ளணும் என்று சொன்னா. அப்படி நடந்து கொண்ட இடம் பெரிய புராணத்தில் இடம் உண்டு. எங்கே? தென்னிலகண்ட புராணம். ஆகவே
இப்படி எல்லாம் அந்த சோலை இருக்குதான். அந்த சோலையிலே இந்த சண்பகமாறனும் தன்னுடைய அந்த அரசிலங்குமரி மனைவியும் வர்றாங்களாம். வந்தா நான் ஒரு 20 பாட்டு போயிட்டேன், 20-25 பாட்டு கூட போயிட்டோம். வந்தாரலாம், வந்து இரண்டு பேரும் உட்கார்ந்து இருக்காங்க, யாரு? அரசனும் அரசியும். அப்படி அரசன் அரசியும் வந்து இருக்கின்ற பொழுது ஒரே ஒரு நிகழ்ச்சி நடக்குது, தெரியும் உங்களுக்கு, இருந்தாலும் சொல்லணும். பாருங்க, வெவ்விய வேளாண் வீசும் வாசமோந்து. இப்ப அரசனும் அரசியும் வந்து இருக்கிறாங்க. வந்தா நல்ல அந்த நறுமணம் மூக்க தொலைக்குது. யாருக்கு? அந்த சண்பகமாறனுக்கு. பக்கத்துல பட்டத்தரசியும் இருக்கிறா. அதுக்கு என்ன இதே பாக்குறான், என்ன இவ்வளவு மூக்க தொலைக்குது இந்த வாசனை அப்படின்னு பார்த்த உடனே, இந்த பெண்ணினுடைய கூந்தலிடமாக தோன்றி இருக்குது அவனுக்கு. அவன் பார்த்தான், அங்கெங்க மரத்தை பார்த்தோம்னா அதான் அவ்வளவு வாசனை உடையது இல்ல, இந்த வாசனை அதுக்கு மேல அதிகமா இருக்குது. அப்ப எங்க இருந்து வரும்னாரு, ஆஹா, நம்முடைய மனைவி பட்டத்தரசி அவ கூந்தல் இருந்து வருகிறது. சரி, அந்த மனம் எப்படி வருது? ஒரு பூக்கு இருக்கிற மனமா இல்லையே, அதை விட அதிகமா இருக்க. அந்த மனம் எப்படி நமக்கு மூக்கல வருது? லேசா தெண்டல் அடிக்குது, எண்ணெய் மயக்குது, அந்த தெண்டல் காட்டினால வருது. வெறும் காத்துக்கு வாசனை இருக்குமா? இருக்காது. இந்த பூவுக்கும் இந்த வாசனை இல்லை. அப்ப இந்த வாசனை எப்படி இருந்து வந்தது? இந்த கூந்தல் இடமாக வந்ததா அல்லது வேறு மலர்கள் இடமாக வந்ததா தெரியலையே. இத மனசுல வச்சுக்கிட்டு நாம போய் இன்னைக்கு வெளியில ஒரு 1000 ரூபாய் பொற்கிழி கட்டணும். என்ன தெரியுமான, இப்ப ஒரு அரசனும் அரசியும் அங்க போய் ஒரு சோலையில் இருக்கின்ற பொழுது அரசனுக்கு ஒரு ஐயம் நேர்ந்தது. அந்த ஐயம் அவருக்கு சரியான விடை தெரியவில்லை. அது என்ன என்று யாரேனும் பாடல் எழுதி கொடுத்தால் அவருக்கு 1000 பொற்கிழி அப்படின்ட்டு. சோலைக்குள்ள உட்கார்ந்து இருந்ததும் இவன் மெதுவா அப்படியே உட்கார்ந்த போது ஒரு நறுநாற்றம் வந்தது. அந்த வந்தது அந்த நாற்றம் வாசனையானது பூக்கள் இடமாக வந்திருந்தா அதுக்கு ஒவ்வொரு அளவுக்கு ஒரு அளவு உண்டு, அதுக்கு மேல இருக்கு. இது காற்றுக்கோ இல்ல மலருக்கோ இல்ல, எப்படி வந்தது? அப்போ இந்த பெண்ணுடைய கூந்தலின் தான் வந்திருக்க வேண்டும் என்று இவனாவ நினைத்து கொண்டு, இது மாதிரி இருக்கிற கருத்தை யாராவது பாடுவாங்களா? திருக்குறள், ஒரு திருக்குறள் இருக்குது, ஐயப்படாது அகத்தது உணர்வானை தெய்வத்தோட புகழல். ஒருவன் வாயினால சொல்லாம மனசில் நினைச்சுக்கிறத இன்னொருத்த சொல்ல முடியுமா? மனசுல என்ன நினைச்சிருக்கேன்னு சொன்னான்னா சொன்னவன் தெய்வத்தோட ஒப்புகொள்ளல். ஐயப்படாத அகத்த உணர்வானை வெளிப்படுத்த மாட்டான், ஆனா மனசுக்குள்ள இருக்குது. ஆனா அந்த உள்ள இன்னதான் இருக்கிறது என்பதை ஒருத்தன் சொல்லுவானா? அவன் யாருனா தெய்வத்தோட ஒப்புகொள்ளல் என்று சொன்னார் திருவள்ளுவர். ஏன்னா ஒரு சோலைக்குள்ள அரசனும் பட்டத் தெய்வமே வந்திருக்கிறாங்க. அங்க ஒரு ஏதோ சந்தேகம் ஏற்பட்டதுன்னா எப்படி எல்லாம் சந்தேகம் ஏற்படலாம்? அப்படி வந்த சந்தேகம் எதுவா இருக்கலாம் என்று யூகம் பண்ணி சொல்லணும். அப்ப ஐயப்படாத அகத்தது உணர்வார்க்கு 1000 பொற்கிழி என்று சொல்லிவிட்டாங்க. சொல்லி தெரியும் உங்களுக்கு, சொல்லிட்டாங்க. சொன்னா மறுநாள் காலையில பார்த்தோம்னு இருக்கு எல்லா புலவர் பெருமக்கள் எல்லாம், என்னடா அது இப்படி போய் அரசு நேற்று பட்டது, ஐயப்படாத அகத்தது என்னத்த உணர்றது, என்ன உணர்றதுன்னு எல்லாம் தடுமாறினாங்க. அப்போ தரிமின்னு ஒரு ஆள், ஆதிசைவர் குடும்பத்தில் பிறந்தாள், ஆதிசைவர் குடும்பம், சிவாச்சாரியார் குடும்பம். சிவாச்சாரியார் குடும்பத்தில் பிறந்தா அவங்களுக்கு என்ன உண்டுனா பின்னால பெருமானை தீண்டி வழிபாடு செய்யலாம், அந்த உரிமையும் தகுதியும் அவர்களுக்கு உண்டு. அப்படி இருந்தது. ஆனா எந்த மாதிரி இவர் உண்டுன்னு கேட்டா, திருமணம் ஆனவங்க தான் சிவலிங்க திருமேனியை தீண்டலாம், திருமணம் ஆகாதாலும் போகக்கூடாது, திருமேனியை தீண்டக்கூடாது, அப்படித்தான் விதி இருக்குது. அதனால என்னன்னு கேட்டா, இந்த பையன் நல்ல ஆதிசேர் மரபுல பிறந்தாலும் சொக்கநாதரையோ மீனாட்சியமையோ தீண்டி வழிபாடு செய்ய முடியாது, முப்போதும் திருமேனி தீண்டுவார்க்கடியேன், தீண்ட முடியாது. கல்யாணம் ஆகணும், கல்யாணம்னா என்ன பண்றது? என்ன அந்த காலத்துல வரதட்சணையோ அல்லது மாமனா மாமியா கழுத்தா இருக்கிறது இல்ல. முன்னையே சொன்னேன், சொந்த பணம் வேணும், சொந்த பணம் வேணும். இந்த ஆயுஷிய குடும்பத்தில் பிறந்து இவனுக்கு சொந்த பணம் எங்க போறது கல்யாணத்துக்கு? இல்ல, பார்த்தான் 1000 பொற்கிழி. இதை வந்து அவன் மனசுல இருக்கிறத சொன்னா 1000 பொண்ணு தருவாங்க, நமக்கு வேற கதி என்ன இருக்குன்னு நேரா சொக்கநாதர்கிட்ட போனோம். பெருமானி, உன்னை இந்த கையினால், நீ கொடுத்த கையினால உன்னை தீண்டி வழிபட வேணாமா? இந்த குடும்பத்துல பிறந்துட்டேனேப்பா, அப்படி உன்னை வழிபடணும்னு சொன்னா எனக்கு திருமணம் ஆனாதான் சச்சிண்டலாம், எனக்கு திருமணம் ஆகணும்னா சில்லறை இல்லையே. இந்த மாதிரி அரசன் ஒண்ணு வச்சிருக்காரா, 1000 பொற்கிழி இருக்கு, அது என்ன நினைச்சிருக்காருங்கிறது எனக்கு தெரியுமா? தெய்வத்தோடு ஒப்புக்கொள்ளனர், தெய்வமாகிய நீ ஏதான் சொல்லணும். அது மாதிரி ஏதேனும் ஒரு பாட்டு பாடி கொடுத்தீங்கன்னா அதை போய் நான் பாடி, அப்பவே போர்ச்சடிக்கு இடம் வந்துட்டது அல்ல பாடி, ஏதோ நான் உன் தெய்வனால சரின்னு சொல்லி பாடி, இது உனக்கு 1000 கிடைச்சதுன்னா, அப்ப 1000னா கல்யாணம் ஆகி பிரமாத பணம் நிறைய பணம், அந்த 1000 ரூபாய் கிடைச்சு நான் கல்யாணம் பண்ணி உன்னை திருமேனி தீண்டுவேன், இதான் எனக்கு விண்ணப்பம். அப்படியா, சரி போறான் பாவம், கல்யாணம் ஆகல சிவாச்சாரியார் பையன். மேலும் என்ன நோக்கம்னு கேட்டா, திருமணம் ஆனவன நான் வந்து நேராக துபாய் போய் எங்க இருக்கிறேன், அல்லது டெல்லிக்கு போறேன், அல்லது இதுல போய் வந்து அமெரிக்காவில் போயிறேன்னு சொல்லல, திருமேனி தீண்டி வழிபாடு செய்யறேங்கிறான் அல்லவா, அதனால பார்த்தார். அப்படியா சரி அப்படின்னு சொல்லிட்டு பெருமான் ஒரு அருமையான பாட்டு எழுதினாராம். என்ன பாட்டு? என்ன பாட்டு? கொங்குதேர் வாழ்க்கை அஞ்சிரை தும்பி காமம் செப்பாது கண்டது மொழிமோ. ரொம்ப அருமையான பாட்டு, நம்ம நல்ல பாட்டு, அது முழுதுமா வரணுமே கேக்குறான். இது வந்து இருக்குது, வண்டே நீ கொங்குதேர் வாழ்க்கை, இப்ப நாங்களாம் கேட்டா என்னைக்கோ மலரை பறிக்கிறோம், ஆண்டவனுக்கு புறம் அல்லது தலையில வச்சுக்கிறோம், அப்ப ஆண்டவன் ஆடவரும் தலையில வச்சுக்கிட்டு இருந்த காலம், பூவெல்லாம் வச்சுக்கிட்டு இருந்த காலம் அல்லவா, நல்லா தலையில வச்சுக்கிறோம் அவ்வளவுதான். ஆனா நீ அதுவே பூக்களை நாடியே வந்து அங்க இருக்கிற தேனை உண்டு, அதுல இருக்கிற மகரந்த பொடியில நுழைஞ்சுக்கிட்டு இருக்கிற, அதனால உனக்கு அதுவே பணியா இருப்பதனால உனக்கு தெரியும். கொங்கு தேர் வாழ்க்கை அம்சிரை தும்பி, அம்சிரைனர் அதெல்லாம் ஐஸ்னு அர்த்தம், எங்க பையங்கிட்ட சொன்னோம்னா ஐஸ் அழகான ரெக்கை இருக்குது அதுல பறந்து போற இதே வாழ்க்கை உனக்கு, தேனு மகரந்த பொடி, தேன் மகரந்த பொடி அதுதான் சாப்பிடுவே, தூய்மையான உணவு சாப்பிடுவே, பாத்தியா நீ சைவம் அசைவமே அல்ல பாத்தீங்களா, அப்படி இருக்கிற வண்டி காமம் செப்பாது கண்டது முடியுமோ, எனக்கா சொல்லப்படாதுப்பா, என் மீதோ அல்லது ஏதோ ஒரு பொருள் மீது ஒரு விருப்பம் வச்சு சொல்லப்படாது, விருப்பு வெறுப்பு அப்பாற்பட்டு நான் சொல்ற கருத்து சொல்லணும். கண்டது முடியுமோ என்ன, பயிலியது கெழிய நட்பின் மயிலியல் செடியிற்று அறிவை கூந்தலின், பயிலியது கெழிய நட்பின், எப்படி ஒரு கணவன் மனைவி வாழ்வாங்கன்னு கேட்டா, பயிலியது பழக்கப்பட்டதுல இருந்து கெழிய நட்பு, கெழினா ரெண்டு பேரும் உடம்புல தான் ரெண்டு பேரும் மெய் வடிவில் வேற இருப்பாங்க, ஆனா உணர்வு வகையில ஒன்றா இருப்பாங்க அப்படிப்பட்ட ஒருவர். எனவே உணர்ச்சி வகையில ரெண்டு பேரும் ஒருவரேயாக இருப்பாங்க, ஆனா உடம்புல மட்டும் ரெண்டா இருப்பாங்க. அப்படிப்பட்ட பயிலியது கெழிய நட்பில் என்ன இருக்குது, தெரியிற்று அறிவை கூந்தலின், ஒரு பெண்ணினுடைய கூந்தலை விட, ஒரு பெண்பாளுடைய கூந்தலை விட, நரியவும் உளவோ நீ அறியும் பூவே, ஒரு பெண்ணுக்கு இருக்கிற கூந்தலுடைய மனத்தை விட வேற ஏதேனும் மனமுடைய பொருள் உலகத்துல மலர்கள் உண்டா அப்படின்னு. இப்ப இவனுக்கு சந்தேகப்பட்டது என்ன, இதான் என்னது, எங்கேயோ ஒரு அந்த நறுமணம் வருகின்ற பொழுது அது எதனுடையதுன்னு தெரியாம, காத்துக்கு அந்த மனம் கிடையாது, இங்க இருக்கிற சோழில் இருக்கிற பூக்களுக்கு இவ்வளவு பெரிய மனம் கிடையாது, ஆனா எப்படி வந்தது, அப்போ தன்னுடைய கூந்தல் பெண் மனைவியினுடைய கூந்தல் இருந்து வந்ததா இருக்க வேண்டும் என்ற ஐயம். அப்ப என்ன நினைச்சானோ அது அப்படியே படம் பிடிச்ச மாதிரி இந்த பாட்டு இருக்கு, எழுதி கொடுத்து போயிட்டு வா ராஜான்னு. பாவம் என்ன பண்ணுவாங்க, நல்லா 5-6 தானே நெட்டு பண்ணிக்கிட்டான், ஏன் அங்க போய் தண்ணடிச்சுன்னா நீ தான் அழுதுன்னு கேட்டுருவான்ல, அதனால அதனால ஆருமையா படிச்சு கிடிச்சு வச்சுக்கிட்டு ஒரு சொல்லு தடலாம, மேல அதுக்கு என்ன பொருள் தெரிஞ்சுக்கிட்டு ரொம்ப தயாராகவே தான் போனான் அல்லவா. போனான், போனா இப்பொழுது அங்கே போய் அவை இருந்தது, அந்த அவையில போனாலாம், போனா பொங்கிலூர் கிழித்து தள்ள, ஆமா பார்த்தவனே போய் எல்லாம் சொன்னாரலாம். என்ன அதுன்னு கேட்டா, நாளை போய் இப்படி படிச்ச உடனே அப்பொழுது அவன் என்ன சொல்றாரா, நான் கீரன் என்ற ஒருவர், இது அப்பா நீ இது வந்து இந்த பாட்டுல தப்பு இருக்குதுன்னாராம். என்ன தப்பு இருக்கு என்று கேட்டா, சொற்குற்றம் இல்ல பொருட்குற்றம் இருக்கிறது அப்படின்னாரு. என்ன அந்த பொருட்குற்றம்னாரு, அது மாதிரி வந்து ஒரு பெண்களுடைய கூந்தல்ல போய் இயற்கை மனம் என்பது என்று கிடையாது, நீ என்ன செடியேற்று அறிவை கூந்தலின் அறியும் உழவோ நீ அறியும் போவேன்னு கேக்குற, எனவே கூந்தலுக்கு இயற்கை மனம் கிடையாது. அதனால இதை பத்தி பாட்டே தப்பு தூக்கி போடான். அப்பாவும் இவன் தான் பாடி இருந்தாலும் எதுன காரண காரியம்லாம் சொல்றதுக்கு எதுவும் தெரியாதுல்ல. நான் உரைக்கும் வார்த்தை எல்லாம் என் நாயகன் வார்த்தை அப்படி போட்டு பாவம். அப்படி ஒருத்தர் பாடினாரு, நான் உரைக்கும் வார்த்தை எல்லாம் என் நாயகன் தன் வார்த்தை. அது மாதிரி இந்த கவிதை பூரா நாயகன் தன் கவி. அங்கிருந்து உயிர் உடையான் தான் ஓட்டமா ஓடி வந்து நேர விட்ட போய் வறுமை நோய் பிணிப்ப பண்ணால் வழிபாடும் அடியேன் என்பால் பெரு பொருள் இழந்தேன் என்று பேசுகிறேன். ஐயா இந்த பாட்டு எடுத்துட்டு போனவுன்னு குற்றம் சொன்னதுக்காக எனக்கு வறுமை இன்னைக்கு நீடிக்குதுங்கிறதுக்கோட பேசல. இதுதான் பேசுற சாதவிகம். அதுவா நான் கிடக்குறேன், எனக்கு வந்து கல்யாணம் காட்டி என்ன எனக்கு வந்து வறுமை இருந்தா எனக்கு தெரியல. உன் பாட்டுக்கு உலகத்துல இருக்கிற ஒரு ஆள் அதான் இந்த உதிக்கி விடுறதுன்னு சொல்லுவோம், உதிக்கி விடுறது இல்ல. அது ஓன் கவிக்கு உலகத்துல இருக்கிற ஒரு புலவன் கவிக்கு சொல்றான்னா எனக்கு அதானுங்க பிடிக்கல, வேற ஒண்ணும் இல்லை. ஏன் வறுமை கிடக்கட்டும், அதை பத்தி பரவாயில்ல, ஏன் வறுமை கிடக்கட்டும். அதனால இப்ப நீங்க தான் அழகா போயிட்டு போகுது. அப்படி பேசணும். இங்கே திரு பரஞ்சோதியார் பரஞ்சோதியாராக இல்லாமல் யாரா பேசுறார், அந்த இவனாக ராவண பையனாகவே பேசுறார். அதனால கரைகடுமிடற்றோய் நின்றன் கவி குற்றம் யார் சொன்னார்னா, ஒன் மாதிரி இருக்கிற ஒரு தெய்வத்துல ஒரு தெய்வம் சொல்லியிருந்தா கூட அதை சரதான் போ தெய்வத்துக்கு தெய்வம் சொல்லிச்சுன்னு சொன்ன மனுஷன் அவன் எப்படிப்பட்டவனாரு, சில்வாழ்நாள் இன்னைக்கு இருக்குவன் இன்றைக்கு இருப்பரு நாளைக்கு இருப்பருன்னு என்ன ஓதிடம் இல்லையே அப்படி இருக்கிறது. அப்படி இருக்கிற அந்த சில்வாழ்நாள் சிற்றறி உடைய புலவர் சொன்னால் அவர் யாரு உனை மதிக்க வல்லார், எந்த இவகிழ்ச்சி நின்னதல்லதை எனக்கு யாது என்ன சிந்தை நோய் உடந்து செய்வ சிறுவன் இறங்க வருத்தப்பட்டு சரி இது வந்து அடியே சுவாமிகளை பற்றியது எனக்கு என்னதுல இருக்கு எடுத்துட்டு போனேன் திரும்பி வந்துட்டேன் கொடுத்துட்டேன் செய்யல அப்படின்ட்டு போட்டான் பாஸ்டர். ஆஹா சொல்லிட்டு கண்டிகை மதானியாடி கதிர்முடி வைரம் வைந்த குண்டலம் குடிகுண்டாகத்து அழகலாம் கொள்ளை கொள்ள பெருமான் பார்த்தாராம். சடையை வச்சுக்க கூடாது, பாம்பு வச்சுக்க கூடாது, கங்கையை வச்சுக்க கூடாது, யாரில் பார்த்தாலும் ஒரு புலவர் மாதிரி இருக்கணுமா, எப்படி புலவர் இருந்தாங்கன்னு ஒரு பாட்டு இருக்கு. இப்படி இப்படி இருப்பாங்களாம் புலவரெல்லாம். ஏ அப்பா என்னது கண்டிகை சமயம் சார்ந்தாலும் ஜன்னி பிறந்தவன் இருக்கிறவன் புலவன் இல்லை அல்லவா, நல்லா அருமையா நேபாள உத்திராட்சியம் கண்டிகை போட்டிருக்காராம். யாரு புலவர் சிவ சிவ மதானி ஆழி கதிர்மூடி வைரம் வைந்த குண்டலம் நல்ல அருமையான கிரீடம் காதில் அருமையா இது தோடு ஆகத்து அழகலாம் கொள்ளை கொள்ள அழகலாம் கொள்ளை கொள்ள தன் தமிழ் மூன்றும் வல்லோன் அப்படியே அழகே அந்த வடிவா அமைந்திருக்கான் சொக்கன்ல இல்ல சொக்கனுக்கெல்லாம் சொக்கம்னா அழகு நாதன் தலைவன் அழகுக்கு தலைவன் அவன் தவிர வேற யாருமே கிடையாது சொக்கநாதன் அப்படியே போனவன் ரொம்ப அருமையான மணிவாசகர். எங்க குருநாதன் எப்படி இருந்தார் திருப்பெருந்துறையில அறியும் போது ஆற்றல் அது உடை அழகமரு திரு குருந்தவரத்திலே பார்க்கிறோமோ இல்லையோ இன்னைக்கு பாக்கிறோமோ தெரியல பார்க்கணும். ஆனால் மணிவாசகர் பார்த்த குருநாதனையாவது திருவாகத்திலிருந்து பார்க்கணும். ஆற்றல் அது உடை நல்ல கம்பீரமான தோற்றமா குருநாதன் தோற்றம் அழகமரு திருவுரு அழகுன்னா அந்த திருமேனிதான் அந்த திருமேனிதான் அழகுதான் அப்படி சொட்டுதான் அழகமரு திருவுரு நீற்று கோடி நிமிர்ந்து காட்டியும் அருமையா நெற்றியில் அப்படியே அந்த திரிபுண்டரம் மூன்ற கோடுகளை உடைய திருநீர் அணிந்திருந்தானா இன்னைக்கும் பார்க்கலாம் நாளைக்கும் பார்க்கலாம். ஆற்றல் அது உடை அழகமரு திருவுரு நீற்று கோடி நிமிர்ந்து காட்டியும் இந்த இடத்துலதான் குருநாதனை இந்த மாதிரி சொன்ன இடம் திருவாசகத்திலேயே அறுநூத்தி சொச்சம் பாட்டில் குருநாதனாக வந்ததுங்கிறதெல்லாம் சொல்றாரு. ஆனா இது மாதிரி அந்த குருநாதன் திருநீரணிந்த கோலத்திலே அப்படியே அழகே வடிவாக இருக்கிற பெருமானாக எழுந்தருளி காட்டியிருந்தான் என்றதை இந்த உரத்தில் தான் சொன்னார். அது மாதிரி இங்கே அந்த பெருமான் எப்படி இருக்கார் அழகமறு திருவுரு அழகலாம் கொள்ளை கொள்ள அருமையா குண்டரன் முதலில் பூத்து நல்ல அருமையா திருநீர்லாம் அணிந்து நேர போனது போனால் இதோ அரண்மனை, அரண்மனையிலே போனான். என்னது? ஆரவை குறுகி நேர் நின்று அங்கிருந்தவரை நோக்கி யாரை நம் கவிக்கு குற்றம் எம்பினார் என்ன? 49 புலவர், 48 பேர் தான். இவர் இன்னுமே பிளஸ் பாயிண்ட் இவர் தான் போகணும். 48 வரைக்கும் இது வரைக்கும் இருக்குது, இவர் போன பிறகுதான் 49 ஆக போகுது. யாரப்பா அந்த மாதிரி இந்த கவிக்கு குற்றம் சொன்னதுன்னு கேட்டாராம். கேட்ட உடனே கீரன் அஞ்சாது நானே கிளத்தினேன் என்றான். நக்கீர் அங்கிருந்து ஐயா அடியன் தான், நான் தான் சொன்னேன் உன் போயிருந்தான் அப்படின்னா. சீரணி புலவன் குற்றம் யாதன, என்னப்பா குற்றம் கண்டேன்? சொற்குற்றம் இன்று வேறு பொருட்குற்றம் என்றான். என்னது சொல்லல ஒண்ணு தப்பில்ல, ரொம்ப அருமையான தமிழ் சொல்லதான். கொங்குதியர் வாழ்க்கை அஞ்சிற தும்பி காமம் செப்பாது கண்டது மொழியும் அழகான தமிழ், நல்லா இருக்கு. பொருட்குற்றமா இருக்குதே அப்படின்னார். என்னப்பா நான் என்ன தெரியும் இதெல்லாம் உங்களுக்கு, இதுல இருந்து படிக்கிறோம். அதனால பொருட்குற்றம் என்ன என்றான் தற்குற்றம் வருவதோரான் புனைமலர். கவிஞர் பாத்தியா, இப்ப வந்து அவர் கவிக்கு பொருட்குற்றம் சொல்ல போறார், தன் குற்றம் தெரியாத ஆளுநர். ஏன் திருவள்ளுவர் தன் குற்றம் நீங்கி பிறகுற்றம் காண்கிட்பின் என் குற்றமாகும் இறைக்கு. திருவள்ளுவன் அல்லவா? முதல்லடா ஊரார குற்றம் சொல்றதை விட முதல்ல நீ சுத்தமான்னு பாடுறா ராஜா அப்படின்னாரு. தன் குற்றம் நீக்கி அங்கேயே தகராறேடா உனக்கு, பிறகுற்றம் காண்கிப்பின் என் குற்றமாகும் இருக்கு. ஓம் குற்றத்தை பத்தியே கவலைப்படாம ஊர்ல அவஞ்சான்னு சொல்லிட்டு இருக்கேன். மக்கு ஏதிலார் குற்றம் போல் தங்குற்றம் காண்கிப்பின் தீதுண்டோ மண்ணு உயிர். பிரத்தியான அவன் போனா இவன் செய்தான் இவன் செய்தான் சொல்றதை விட உன்னதை நீ யோசிச்சு பாடுறா அப்படின்னா நீ நல்லா இருப்படா அப்படின்னா. திருவள்ளுவர் மாதிரி இறங்கி 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 அழுது அழுது சொன்னான். தமிழன் வாழட்டும், நல்லா இருக்கட்டும், உலகம் நல்லா இருக்கட்டும். படிக்க மாட்டேங்கிறமே திருக்குறளை அல்லவா? என்ன பண்ணுறேன் இதுல இன்னொரு கூத்து. கொஞ்சம் சமயங்கமே அந்த அறிவெல்லாம் படிச்சவங்க திருக்குறள் படிக்க கூடாது. ஏன்? அது மொழி நூல், கருவி நூல், கருவி நூல். மக்களை மக்கு முதல்வர் மக்கு நடத்தம் இல்லவா? ஆமா, கருவி நூல் அது. நாம் வணங்குகின்ற சந்தானாச்சாரியாரும் சமயாச்சாரியாரும் தாம் வணங்கும் நூல் திருக்குறள். ஆமா, நாம் வணங்கும் சந்தானாச்சாரியாரும் நாம் வணங்கும் சமயாச்சாரியாரும் தாம் வணங்கும் திருக்குறள் திருக்குறள். இவர் பெரிய கருவி நூலா, இவர் பெரிய இதெல்லாம் கடந்து விட்டாரா? நாலு சித்தியார் பாட்டு தெரிஞ்சவன உடனே மேல போட்டு நிறுத்துவேன் வேற. கைலாயத்தில போச்சு குரல், ரெண்டு குரல். பெருமானி அடியேன் விண்ணப்பித்திருக்கேன் திருவிழா கேட்டுக்கொள்ள வேண்டும். கூட யார்? சுந்தர் நிற்கிறார். சுந்தர் மட்டுமா நிற்கிறார், வேற யார் நிற்கிறார்? யாரா யார் நிற்கிறார்? கைதோ கைலாயம் பெருமான் இருக்கிறார். தூக்கி போட வேண்டியதானே. இந்திரன் மால்பிரமன் எழில் ஆர்மிக தேவரெல்லாம் நிற்கிறாங்க, அப்படி போட வேண்டியதானே. யார் வாக்கு? சுந்தர் வாக்கு. இந்திரன் மால் பிரமன் எழிலார்மிகு தேவரெல்லாம் நிக்கிறாங்க. சாத்த நிக்கிறான், வர்ண நிக்கிறான், எல்லாரும் நிக்கிறாங்க. பெருமானே திருச்சிவி சாற்ற வேண்டும், உலாவு கொண்டு கொண்டு. அந்த உலாவுல ரெண்டு திருக்குறள் திருக்குறளாவே போட்டிருக்கார். நீங்க கருத்துன்னா கூட ஒரு கருத்து ரெண்டு பேத்துட்டு வரலாம். இல்லாரை எல்லாரும் எள்ளுவர், செல்வரை யாவரும் செய்வர் சிறப்பு. ஒரு திருக்குறள் கண்டு கேட்டு உண்டு இருத்து உத்தரையும் ஐம்பொழுனும் ஒன்றொடி கண்ணியே உள அப்படியே திருக்குறள் எடுத்து போட்டது. கைலாயத்திலே எங்க பெருமான் முன்னிலே அவருடைய திருச்செவியிலே விண்ணப்பிக்கப்பட்ட அமைப்பிலே தகுதி உடையது திருக்குறள். திருக்குறள் அதனால திருக்குறள் அவ்வளவு சொத்தே இல்ல, சொத்தே இல்ல. என்னமோ பாடினார் பெரியவர். அதனால